ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஒப்பற்ற தெய்வமே, சேரக்கூடாத ஒடியில வாசப்படுகிற எங்க தேவாதி தேவனே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் சபையிலே தொழுகிறோம். உங்களுடைய நாமத்துக்குரிய மகிமையும் கரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிறவரே, தேவ ஆவியானவரே, எங்களுக்கு போதியுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. வேத வசனங்கள் எங்கள் இருதயங்களிலே பெரும்பல தாளிகளால் எழுதப்படட்டும்படி நாங்கள் மன்றாடு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற மிக நல்ல பிதாவே, ஆவே ஆவே. காலை ஆராதனை ஏழியாக எழும்பி வர்ற என்பது இலகுவான காரியம் இல்லை. பல தூரத்திலிருந்து ஏழியாக எழும்பி வந்திருக்கிறீங்க. இந்த நாடுடத்தில் ஏற்கனவே பண்டாடியிருந்தேன். அண்டவரே, ஏழிய ஆராதனை வைக்கிறோம், தயவு செய்து எல்லாரையும் கூட்டிட்டு வாருங்க சொல்லி. கத்திரி சூத்திரம் நீங்க கண்டிகள் ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொண்டு வந்திருக்கிறீங்க. குளிர் ரெண்டு பாராமல் காலை ஏழியாக எழும்பி நேர மாற்றத்தை பொருட்படுத்தாமல் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவுடைய லாபத்துக்கு பகுமை உண்டாகட்டும். தேவனுடைய செய்திகளை நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், அதிலே நாம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே ஈவழி சந்தியின் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவுட்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்துக்கு கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற தம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
போதும் போதும், சரி. இந்த சம்பவம் நான்கு சுவிசேஷங்களில் நீங்க பார்க்கலாம். நான்கு சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. பாடுகளின் வாரம், இந்த வாரத்தில் தான் ஆண்டவர் இயேசு யோவான் சுவிசேஷம் 14, 15, 16 அதிகாரங்களில் போவீங்களா இருந்தால், இந்த கடைசி வாரத்தில் தான் ஆண்டவர் இயேசு அந்த மிக முக்கியமான வார்த்தைகளை தர்சீசர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு இந்த தடவை கழுதை மேலே பவனி போயிருக்கிறார் எருசலேம் நகரத்துக்கு. ஸோ கழுதை மேலே கர்த்தர் இயேசு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது 30வது வயதிலே ஜோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானங்களாலே ஞானஸ்நானம் பெற்று தன்னுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரிய பகிரங்க ஊழியத்தை ஆரம்பித்தார். ஞானஸ்நானத்தோடு ஆண்டவர் இயேசு ஊழியத்தை ஆரம்பித்து பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது மனதிரும்புகள் சொல்லி பிரசங்கிக்கு ஆரம்பித்தார். சோ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்திலே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக நடந்து தெரிந்து ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து நோய்களை குணமாக்கி பிசாசுகளை திரட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அதை குறித்து பேதுரு கொடலியும் வீட்டிலே பேசும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறாரு, தசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை சேர்வராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை குணமாக்குறவராக சுட்டி தெரிந்தார் என்று எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து சுட்டி தெரிந்தார் கால்நடையாக ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவித்து ஜனங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக. ஆனா அதே போல பிசாசு சுத்தி தெரியறார் என்று யோபு புஸ்தகத்தில் நாம வாசிக்கிறோம். சோ அவன் ஜனங்களுக்கு தீமை செய்யவும் ஜனங்களை தேவனை விட்டு பொறிக்கவும் அவன் சுட்டி தெரிகிறான் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தன்னை நிருபத்தில் எழுப்புறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக நடந்து தெரிந்து ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவித்து ஊழியம் செய்தார். கிட்டத்தட்ட 15 பில்லியன் நிமிடங்கள் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். 3.5 ஆண்டுகள் தன்னுடைய பகிரங்க ஊழியத்தை அவர் நிறைவேற்றி பிதாவு சித்தத்தை நிறைவேற்றிருக்கிற கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இந்த குறிப்பை சொல்றேன்னு சொன்னேன், இயேசு கிறிஸ்து வேற எந்த ஒரு இடத்திலும் இப்படியாக ஒரு கழுதை மேலேயோ குதிரை மேலேயோ ஏறி போறதை நீங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து கழுத மேலே பவனி போறார். சோ 3.5 ஆண்டு ஓடியத்திலே ஒரே ஒரு தடவை இயேசு கிறிஸ்து கழுத மேலே ஏறி பவனி போறார். சோ ஏன் இயேசு கிறிஸ்து கழுத மேலே பவனி போறார் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். இதற்கு முதல் பல தடவைகள் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போயிருக்கிறாரு, எருசலேமிலே ஊழியங்களை செய்திருக்கிறார். ஆனால் இந்த தடவை மாத்திரம் இயேசு கிறிஸ்து கழுதை மேலே ஏறி பவனி போனார். ஏனென்றால் நேரம் வந்தாயிற்றது, தன்னுடைய பாடுகளை அவர் பட வேண்டிய காலம் நேரம் வந்ததை அறிந்து உடந்து ஆண்டவர் இயேசு கழுதை மேலே ஏறி பவனி போனார். சோ இப்ப நமக்குள்ள வர கேள்வி என்றால், இயேசு கிறிஸ்து ஏன் கழுதை மேலே ஏறி பவனி போனார்? நான் யோசித்து பார்த்தேன், ஒரு குதிரை மேலே ஏறி போயிருக்கலாம், ஆனால் இயேசு கழுதை மேலே ஏறி போனாரா? சரி, ஏன் இயேசு கழுதை மேலே ஏறி பவனி போறார்? நான் சொல்றத கவனிங்க. இந்த கழுதை பவனியில இருக்கிற ஒரு சில குறிப்புகளை சொல்லி நாம் சுருக்கமா முடிக்கல அப்படின்னு யோசிக்கிறேன். கத்திர சித்தம்பரம் வெள்ளிக்கிழமை நாம் அதுக்கு பின்பு ஆண்டவுடைய பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து போய் சண்டே நாம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட போகிறோம். கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் கழுதை மேலே பவனி போனார்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஆகும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:9 நாம் வாசிக்க கேட்போம்.
சியோன் குமாரத்தியே மிகவும் கழிவுறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதை மேல் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்.
சரி, இப்ப கவனிங்க, சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து கழுதை மேலே பவனி போறார். சோ இயேசு ஏன் கழுதையில ஏறி பவனி போன சொன்னால் த டைரக்ட் ஆன்சர், தீர்க்க தரிசனம் நிறைவேற இயேசு சிலுவையில ஏறி பவனி போறார். இதை குறித்து நான் சற்று யோசித்த போது, கழுதை ஒருவராலும் விரும்பப்படாத ஒரு மிருகமாகும். அது பார்வைக்கு அழகும் இல்லை, அதன் குரலையும் கேட்கறதுக்கு இனிமே இல்லை, வேகமாகவும் அதற்கு ஓட தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இந்த சம்பவங்களை வாசித்து போட்டு எனக்கு கழுதையை பார்க்கறதுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. நான் இலங்கையில வாழ்ந்த நாட்களில் இருந்த இடங்களில் கழுதையை பார்க்கிறது. ஆகவே 1998 முதல் தடவை நான் பண்டாருக்கு போற ஓழியது, அங்கே மண்டால இருந்த நகரசபை மண்டபத்தில் அங்கு இருந்த ஊழியர்கள் விசுவாசிகளை கூட்டி ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வைத்தோம். அந்த கூட்டம் நடந்து வசனத்துக்கு போறதுக்கு முன்பாக, செய்திக்கு போறதுக்கு முன்பாக ஆராதனை முடிச்சு செய்தி போறது ஒரு 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 அமைதி, ஒரு ஒரு நிதர்சனம், ஒரு அமைதி. ஜனங்கள் ஆண்டவரை தொழுது பாடி துதிச்சு நிறுத்த சரியாக அந்த நேரத்தில் பக்கத்துல வெளியிருந்த ஒரு கழுத போட்டுதே ஒரு சத்தம் பாருங்க. அப்பதான் நான் கழுதிய சத்தத்தை கேட்டேன், அது கேட்கறதுக்கு அதற்கு இனிமையானது அல்ல, அதோட குரல் நல்லது அல்ல, பார்வைக்கு அழகானது அல்ல, அதோட குரலும் இனிமையானது அல்ல, வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகமும் அல்ல, சொல்ல போனால் விரும்பப்படாத ஒரு மிருகம். அதை ஏன் பயன்படுத்துறாங்க சொன்னால், பொதி சுமக்கிறதுக்கு பார சுமக்கிறதுக்காகவே அந்த கழுதையை பயன்படுத்துகிறார்கள். சோ இன்றைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளிலே சில நாடுகளிலே பார்த்தீங்களா இருந்தால் இந்த கழுதையை இன்றைக்கும் பார சுமக்கிற பொதி சுமக்கிற மிருகமாக அதை பயன்படுத்துறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷரால் விரும்பப்படாத ஒரு மிருகத்தில் இயேசு ஏறி பவடி வந்தார். இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ற ஒரு காரியம் இல்லை, தயவு செய்து சொல்றது கவுடி. நான் வாசித்த 9:9 சொல்றது, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாக இருக்கிறார், ஆகவேதான் அவர் கழுதை மேலே ஏறி பவடி போறார். சோ இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக இருந்தபடியால், சாந்த சொருபியாக இருந்தபடியால் இயேசு கழுதை மேலே ஏறி பவடி போறார். இயேசுவை ஆட்டுக்குட்டிக்கு அல்லது ஆடுக்கு ஒப்பிடப்படுகிறது. வெளிப்படுத்துற விசேஷத்தில் நாம பார்க்கும் பொழுது அடிக்கப்பட்ட வண்டமாக இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இண்டிகேட் பண்ணும் பொழுது அவர் சொல்லுறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படி சொல்றாரு. சோ பழைய ஏற்பாட்டில நாம் பார்க்கும் பொழுது பஸ்கா பலியை ஒரு ஆடு பலியிடப்படுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ த ரியல் பஸ்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். சோ பஸ்கா அந்த ஆட்டிலே எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது சொல்லி பழைய ஏற்பாட்டில் நியமம் இருக்கிறது. சோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது ஏன் என்பதை குறித்து அடுத்த வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை நாம பார்ப்போம். பாடலுக்கு சித்தமான இப்ப என்ன கவனிங்க, சோ இயேசு சாந்தம் உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாக இருந்தபடியால் அவர் கழுதை மேலே ஏறி பவடி போனார். ஒரு குதிரை மேலேயோ ஒரு யானை மேலேயோ அல்ல, ஒரு ரதத்தின் மேலேயோ அல்ல, ஆண்டவர் இயேசு கழுதை மேலே ஏறி பவடி போனார். ஏனென்றால் அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தபடியார். சோ இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவின் கழுதை பவனிலே இருந்தே கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதும் நாம் கை கொள்ளக்கூடியதுமான மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை போல நாமும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். கழுதை பவனியிலே நாம் கண்டுகொள்கிற கற்றுக்கொள்ளுகிற கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவை போல நாமும் மெய் மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். சரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரெக்டர் குறித்து சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 11:28 இயேசு இப்படி சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்வுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ள, கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ. நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன், என்னிடத்திலே வந்து என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். சோ நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வாழுகிறேன், நான் எப்படி பேசுகிறேன், நான் எப்படி ஊழியம் செய்கிறேன், நான் எப்படி ஜனங்களோடு பழகிறேன் என்பதை என்னிடத்தில் பார்த்து கட்டுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அறைகூவல் விடுத்தார். சோ ஆகவே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய அடியாளாகிய நாம், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், நம் ஆண்டவர் இயேசுவை போல மெய் மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த கழுதை பவனிலிருந்து நாம் கண்டுகொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய மட்டுமல்ல கை கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சத்தியமாகும். யோவான் 13:13 நாம் போகும் பொழுது அங்கே ஒரு பிரதான காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இன்று வரைக்கும் நான் அதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு அதை இன்னும் அதை புரிந்து கொள்ளவே இல்லாத ஒரு காரியம் என்றுதான் உண்மைப்படி நான் சொல்லுவேன். என்ன, பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் படி சீக்கிரம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் படி
சியோன் குமாரனாய யூதாஸ் கரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணிக்கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி விட்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய காலை கழுவவும் நான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும்
தொடங்கினார். இந்த சம்பவம் நாம் அதிகமாக படிச்சிருக்கோம், ஆனா இதை குறித்து நாம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறது நல்லது. சோ ஆண்டவர் இயேசு பிதா எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்து இயேசு சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பத்தி 28 பதிகார கடைசி வசனங்கள் சொல்வது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கைகளை கட்டுப்படுத்தும் இறைமகன் இயேசு, இறைவன் மாமிசத்துல உன்னையும் என்னையும் போல இந்த உலகத்தில் வழிபட்ட போது அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பரவசம் மட்டுமில்ல, நமக்கு சவாலாகவும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தபோது அவர் செய்த இந்த காரியம் நம் எல்லாருக்கும் ஒரு சவாலாகவே இருக்கு. என்ன, எல்லாவற்றையும் பிதா தம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்து என்ன செய்யறாம், எழுந்து தன் வஸ்திரத்தை மேல் வஸ்திரத்தை கழுத்தி அறையில கட்டிக்கொண்டு சீசருக்குரிய கால்களை கழுவ ஆரம்பித்தார். சோ இது என்னத்துக்கு அடையாளம் தெரியுமா, ஒரு அடிமைதான் இப்படி செய்யறது வழக்கம். பாத்திரத்தை எடுத்து துண்டை கட்டி கால்களை கழுவுறது. ஆனா இங்கே இயேசு அதே விதமாக அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி சீசகுடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். 12 பேர கால்களை, யூதாஸ் கரியோத்து தன்னை காட்டி கொடுக்கப்போருடைய கால்களையும் கழுவுற அளவுக்கு ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினார் என்றால் இதை எப்படி நாம் ஜீரணிக்கிறது என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் மாமிசத்திலும் வெளிப்பட்டு சாதாரண மனுஷர்களாகிய சீசகுடைய கால்களை கழுவியிருக்கிறாரு. ஆண்டவர் இயேசுடைய சீசர்களை பெரும்பாலானவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். சோ மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பட்ட படிப்பு அவசியம் இல்லை, பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை. சோ சாதாரண சொம்படவர்களாகிய சாதாரண மீனவர்களாகிய அவர்களுடைய கால்களை நம்ம போல ஷூ போட்டு நடந்திருக்க மாட்டார்கள் இல்லையா, அந்த மலைகளையும் பள்ளத்தாக்களையும் ஏறி நடந்து புழுதி படிந்த அந்த கால்களை தன்னுடைய கரங்களால், தன்னுடைய சொந்த கரங்களால் ஆண்டவர் இயேசு கழுவினார். இந்த காட்சியை நம்முடைய மனதில் நாம் கொண்டு வரும் பொழுது இந்த கழுத மேல இயேசு கிறிஸ்து பவனி போன அந்த சம்பவத்தை நாம் நினைவு கூற இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு தன் கைகளால் தன் சீஜகுடைய பாதங்களை கழுவின அந்த சம்பவத்தை நம்முடைய மனதிலே நாம் கொண்டு வருவோமாக இருந்தால் நம்மை தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் முன்பாக தாழ்த்தறதுக்கு இடம் உண்டு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுடத்திலே மெய் மன தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமானவர்களே, இயேசு சீசகுடைய கால்களை பாதங்களை கழுவீர்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினார். ஆகவே நான் சாந்தமும் மெய் மனத்தாழ்வுமா இருக்கேன் முழங்கினார். நான் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம் மட்டும் தெரியுமோ, இயேசு எதையெல்லாம் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் அவர் போதிச்சாரு, எதையெல்லாம் அவர் போதிச்சாரோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசுவின் போதனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையிலே எந்த விதமான ஒரு வித்தியாசம் வேறுபாடும் இருக்கவில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு நம் மத்தியிலே கடமும் துதியும் மகிமை உண்டாவதால். ஆகவே எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அளவுக்கு இறைமகன் தேவனுடைய குமாரன் தன்னை தாழ்த்தி இருக்கும்படியால் நாம் இயேசுவை மெய்யாகவே பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருந்தால் நம் இதயத்திலே தாழ்மை உள்ளவர்களாக தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் முன்பாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நான் சொன்னதை கவனிங்க, மனுஷன் பெருமையாக இருக்கிறதுக்கு ஒரு உபதேசம் தேவையில்லை, மனுஷனுக்குள்ள பெருமை வாரத்துக்கு ஒரு போதனை தேவையில்லை, அது இயற்கையாகவே அவனுக்குள்ள வரும். ஆனால் தாழ்மையாக இருக்கத்தான், அதுவும் மாய்மாலமான தாழ்மை இல்லை, வேதம் அதையும் போதிக்குது. மாய்மானமான தாழ்மையில் மெய் மன தாழ்மைக்கு நமக்கு மிக மிக அவசியம் மெய்யான போதனையாகும். சோ அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இயேசுவை நாம் கவனித்து பார்த்து 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 நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். சோ முதலாவது நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நாம் ஆண்டவர் இயேசுவை போல நாம் தாழ்வு உள்ள, இது நம்முடைய உள்ளத்தில் உருவாக வேண்டும். இந்த பக்குவம் நம்முடைய இருதயத்தில் இருந்து ஆரம்பம் இங்கே இருக்கணும், இங்கே இருந்து வரணும். அப்பொழுது நம்முடைய பார்வையிலே ஒரு வெளிச்சம் இருக்கு, நம்முடைய பேச்சில ஒரு பணிவு இருக்கும், நம்முடைய செயல்கள் நடத்தைகளிலும் மட்டுமில்ல மற்றவர்களோடு நாம் பழகிற விதங்களிலும் நாம் எப்படி இருப்போம், தாழ்மொழு. சிலரை பார்த்தா தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பார்கள், ஆனா மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மை இல்லாமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கு. சோ உண்மையான போதனை என்ன தெரியுமோ, மெய்யாக ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறவன் தேவனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல மற்றவர்களுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்துறவனாக இருப்பான். இப்படியான இந்த குணாதிசயம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வரவும் வளரவும் அநேக பிரச்சனைகள் அறுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே மெய்யான மனத்தாழ்மை இருக்குமாக இருந்தால் பல பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் எழும்புறதுக்கு இடமில்லை. நான் சொல்றேன் கவனிங்க, சொல்றேன் கவனிங்க, அநேக பிரச்சனைகளுக்கும் பாவங்களுக்கும் அடிப்படை காரணம் மனுஷர்களுக்கு இருக்கிற பொறுப்புதான். என்று பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பழுத்த ஊழியக்காரன் பேசும் பொழுது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அநேக பாவங்களுக்கு அடிப்படை காரணம் மனுஷனுக்குள்ள இருக்கிற பெருமை என்று அவர் பேசின பொழுது அந்த நாட்களிலே அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள எனக்கு கொஞ்சம் தயக்கம் வருது. ஆனால் பல வருடங்கள் போன பிற்பாடு அவர் சொன்ன அந்த காரியம் உண்மை என்பதை நான் நடைமுறையிலே கண்டுகொண்டேன். எனக்கு அருமானவர்களே, நம்முடைய வாழ்விலே இருக்கிற அதிகமான பாவங்களுக்கு அடிப்படை காரணம், நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு விரோதமான செயல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பெருமையாகும். ஆகவேதான் வேறு சொல்லுது, பெருமளவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மொழுக்கு சிற கிருபை அளிக்கிறார். சோ நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவன் அறிவார், நம்முடைய நோக்கங்களை தேவன் அறிவார், நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக எப்படி வாழுகிறோம், மற்றவர்களோடு எப்படி நடக்கிறோம், மற்றவர்களை எப்படி மதிக்கிறோம், மற்றவர்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களை எப்படி வாழ்த்துகிறோம், மற்றவர்கள் எப்படி பேசுகிறோம் என்பதை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். உலகத்தில் இதை கண்டுகொண்டது கஷ்டமாக இருக்கிறது. எந்த மனுஷனை பார்த்தாலும் பெரும்பான்மையான ஜனங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெருமை, வேத சொல்லும்படி பார்வையிலேயே ஒரு பெருமை இருக்கு. அவன் தான் சொல்லுது அவங்க கொழுப்பு, அவங்களுடைய கண்கள் கொழுப்பாய் பார்க்கிறது. பழைய பாட்டுல பழி செலுத்துவாங்க ஆடு, ஆனா ஆடை பழி செலுத்தும் பொழுது கொழுப்பை எடுத்து தகனிக்க படிச்சிருக்கீங்களா, ஆடை பழி செலுத்தும் பொழுது அதுல இருக்கிற கொழுப்பை எடுத்து நெருப்புல தகனிங்க. கொழுப்பு அழிக்கப்படணும், கொழுப்பு நெருப்புல தகனிக்கப்படணும். சோ தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கிற கொழுப்புகள், பெருமைகள், அகந்தைகள், இருமாப்புகள் இவைகள் அகற்றப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும் அல்லது நீக்கப்படணும். ஆண்டவர் இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய போதனைகளை நாம் சிந்தித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் பெருமைகள் அகந்தைகளை நாம் மேற்கொண்டு மறந்துடாதீங்க, பெருமை பிசாசிலே முழு சாயல், ஒட்டுமொத்தமான சாயல் பெருமை. நான் மற்றவர்களும் பார்க்க என்ன குறைச்சல, சில பேருக்குள்ள படிச்சுட்டா அவனோட படிப்பின் அடிப்படையில் ஒரு பெருமை, சில பேருக்கு பணப்பெறும் காசு இருந்தா அவனுக்கு கண்ணே தெரியாது போல இருக்கும், அடுத்த வருடம் மதிக்க மாட்டான், ஏடா காசு பெறும், பணம் இருக்கு, பணம் பத்து செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், காசேதான் கரவுளடா, அப்படியெல்லாம் பல பழமொழிகளை நம்முடைய மொழியில சொல்லி வச்சிருக்கான், பணம் இல்லாதவன் பணம் எல்லாம் சொல்லி வச்சிருக்கான். சோ பணம் இருந்தா காசு இருந்தோ அதுலயும் ஒரு பொறுப்பை பணப்பெறும், படிப்பு பெறும், சில பேர் பாருங்க திறமை இருக்கு, கொஞ்சம் சில காரியங்கள் நம்ம விட்டு ஆள் இல்லைன்னு நிற்பாங்க, அது ஒரு பெறும். சில பேருக்கு அது நம்மவர்களுக்கு ஜாதி பெருமையும் இருக்கு, நான் அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி. நான் யோசித்தேன், நம்ம நாட்டு பக்கங்களிலே இவைகள் எல்லாம் இருந்தது. ஆனா இங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து அரசியல் தஞ்சம் கேட்டு அசைலுமுக்கு நாம் எழுதி கொடுத்த பிற்பாடு எல்லாரும் ஒரே நிலையில வந்து நின்று அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கிறோம். ஆனா இலங்கையிலும் நான் படிச்சவன் படிக்காதவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, ஆனா இந்த நாட்டில் வந்த போடும் எல்லாரும் இந்த நாட்டிலே நாம் என்ன தஞ்சம் கேட்டு நாம் இந்த தேசத்துல வந்திருக்கிறோம். அரசாங்க உதவியை பெற்ற ஒரு மணி கண்டிக்கு நாம போய் அந்த நாட்களிலே இலங்கை அந்த ஜாதி இந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன், இவைகள் நம்முடைய வாழ்விலே ஓரங்களிலே ஒட்டி கொண்டிருந்தால் அது தேவனுக்கு ஒரு விதமான பாவமாகும். பாடுகளின் வாரமாகிய இயேசு கழுதையிலே பவனி போன அந்த சம்பவத்தை நாம் சிந்திக்கிற தியானிக்கிற நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாய் தன்னை தாழ்த்தினாரோ அதுபோல நாமும் தாழ்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்விலே இருக்கிற பெருமைகள் அகற்றப்பட வேண்டும் அல்லது அவைகள் அழிக்கப்பட வேண்டும். ஏனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து, திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்விலே பெருமையை கொண்டு வருவாக இருந்தால் அவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இனி சில பேரை பார்த்தா ஒன்றுமே இருக்காது, ஆனா ஒரு பெருமை இருக்கு. இனி சிலரை பார்த்தா எனக்கு பெருமையே இல்லைன்னு சொல்றதுலேயே ஒரு பெருமை இருக்கு. சோ இது வந்து அவ்வப்போது நம்முடைய மனதில் வர காரியம், இது ஒரே நாளில நாம கட்டிட முடியாது. இது ஒரு ஒன்கோயிங் ப்ரோசஸ், இது ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியம். அவ்வப்போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த பொறுமையில் இருந்து நாம் விடுதலை பெறுவோம். நாம் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும், மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும், மற்றவர்களோடு அன்பாக. இயேசு தேவனுடைய குமாரன், ஆனால் பாவிகளை இணைப்பட்டார். யூ நோ வை? அவர் பாவிகளோடு ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து அவர் போஜனம் பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் பாவிகளிலும் இணைச்சிருக்கார், அன்பு கொண்டிருக்கார். அவருடைய ஐக்கியமா இருக்கல, ஆனா அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களோடு பேசி அவர்களோடு இருந்து போஜனம் பண்ணியிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு அடிப்படையிலே நம்மை நாம் தனிமைப்படுத்தியோ ஏதோ ஒரு அடிப்படையில நம்மை நாம் விசேஷித்தவங்களோ நாம் நினைப்போமாக இருந்தால் அது ஒரு வித பெருமையாகும். இது ஒரு பக்கம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் சில பேருக்குள்ள நமக்குள்ள பெருமை தெரியுமா? அது வந்து ஸ்பிரிச்சுவல் பிரைட்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய பெருமை தெரியுமா? மற்ற எல்லாரும் பார்க்க நான் நல்லா ஜபிக்கிறோம், மற்ற எல்லாரும் பார்க்க நான் என்ன நல்லா என்ன பாட்டு பாடுவேன், நல்லா என்ன வாத்தியம் வாசிப்பேன், மற்ற எல்லாரும் பார்க்க நான் பரிசுத்தவான். சோ இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு பெருமை தேவனுக்கு முன்பாக. சோ ஆண்டவருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே இவைகளை நாம் கண்டு இவைகளை நாம் அகற்றாவிட்டால் நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது என்பது இலகுவான காரியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கழுத வேலை பவடிப்பார், அந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களோ, அரசியல்வாதிகளோ, நாட்டு பிரதிநிதிகளோ கழுத மேல யாராவது ஏறி பவனி போவாங்களா? அந்த அளவுக்கு யாராவது தன்னை தாழ்த்துவார்களா? அதை சொன்னாலே அவங்களுக்கு அருவறுப்பாக இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் இயேசு இறைவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலும் மனிதனாக வந்தபோது கழுத மேல ஏறி பவனி போயிருக்கிறார். ஏன் தெரியுமா? இறைவனாக இருந்தும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினாரா? படிங்க பிலிப்பியர் 1:6.
நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
அவர் தம்மை அவர் அடி மனுஷ சாயலாக காணப்பட்டு அடிமை ரூபமெடுத்து மனுஷன தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டு. சோ இயேசு தன்னை தானே தாழ்த்தினார். நல்ல கவனிங்க, இன்னொருவர் இயேசுவை தாழ்த்த இல்லை, இயேசு தம்மை தாமே தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமை ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். ஆதலால் தேவன் எல்லாரிலும் பார்க்க அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமி கீழானோர் யாவுடைய முழங்கால் முழங்கும்படி செய்தார் என்று எழுதப்பட்டது. தலகவனிங்க, அவர் தம்மை தாமே வறுமையாக்கி அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வறுமையாக்கி
அடிமை ரூபம் எடுத்து ஒரு அடிமை போல துண்டை கட்டி பாதங்களுக்கு தம்மை தாமை வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலாகி தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவன் மரணப்பரியந்தம் அவர் தன்னை கீழ்ப்படிந்தவராக இருந்தபடியால் அடுத்த வசனத்தை சொன்ன ஆகவேதே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்து பூமி வானோர் பூதனத்தோர் பூமியின் கீழான யாவுடைய முழங்காலும் அவருடைய நாமத்தில் முடங்கும்படி செய்தாரா. அவர் தன்னை தாழ்த்தினபடியால் எல்லா முழங்காலும் அவருடைய நாமத்தில் முடங்கும்படி பிதாவாகிய தேவன் செய்தார். இயேசு போதிக்கும் பொழுது என்ன சொன்னார், தாழ்மை தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மெய்யான ஒரு தாழ்மைக்குள்ளே நாம் வர கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மெய் மனத்தாழ்மை ஒருவர் ஒருவர் நாம் மதிக்கணும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும், ஒருவரோடு ஒருவர் சரியான விதத்தில் பேச கற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் இயேசுவை நாம பின்பற்றத்துக்குரிய அடையாள். ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் இருக்கலாம், வேதத்தை குறித்து அறிவு இருக்கலாம், தெளிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம். ஐ டோன்ட் ஸ்பீக் அபவுட் தட், பட் வாட் ஐ அம் சேயிங், நான் என்ன சொல்லுவாரு சொன்னா, ஆண்டவர் இயேசு போல மெய் மன தாழ்மை உள்ளாக இருந்து ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவர் ஒருவர் அன்பு பாராட்ட, ஒருவர் ஒருவர் மதிக்க நாம் கண்டுகொள்ளாவிட்டால் நாம் ஆண்டவர் எப்படித்தான் நாம் ஆராதிக்கிறது, எப்படித்தான் தேவனை நெருங்கிறது, பெருமளவுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேவன் உன்னை ஆசீர்வதித்துங்க உன்னை மற்றவர்கள் பார்க்க உன்னதில் உலக பிரபலமாக காதிக்கலாம், ஆனால் அதையெல்லாம் தந்த தேவனை நீ மறந்துடக்கூடாது, நான் மறந்துடக்கூடாது. எனக்கு திறமைகள் இருக்கலாம், கிருபைகள் இருக்கலாம், ஆவியானவர் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், அற்புதங்கள் நடக்கலாம், ஆனால் இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் இயேசு தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறாரு. ஐ மீன் ஜோவான் ஸ்டார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, சுகம் இருக்குது, அறிவு இருக்குது, படிச்சிருக்கலாம், திறமை இருக்கலாம், பணம் இருக்கலாம், என்ன தெரியுமோ, இவர்கள் ஆண்டவர் உனக்கு தந்தது என்பதை மறந்துடாது. ஆகவே தேவனுக்கு முன்பாக தாழ்வுள்ளா இருக்கும். எனக்கு இந்த யோவான் ஸ்நானனை குறித்து படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். படிக்கும் 10:11
மனம் திரும்பதற்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறோரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானம் சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுமோ, அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கும் தான் பாத்திரம். லூக்கா எழுதும் பொழுது கேட்ட ஒரு படி வேலை போறார், அவருடைய பாதரட்சைகளை வாரை அவுக்கிறது கூட நான் தகுதி, ஷூலேச கூட அவுக்கிறதுக்கு நான் தகுதி. யார் இந்த வார்த்தையை சொன்னது? த கிரேட்டஸ்ட் ப்ரொபட், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களும் அவனை போல பெரியவன் ஒருவருமே இயேசுவால குறிப்பிடப்பட்டோம். சோ ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவிடத்திலே யோவான் ஸ்நானனை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று இயேசுவே சொன்ன மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மிகப்பெரிய பரிசுத்தவான், மிகப்பெரிய ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவுக்கிறது கூட நான் தகுதி. ஆகவேதான் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அவன் மேல வைத்தார், ஆகவேதான் ஆண்டவரை அற்புதமாக அவனை பயன்படுத்தினார், ஆகவேதான் ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிற மிகப்பெரிய ஊழியத்தை அவன் செய்தான். பாருங்க, எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமை தேவனுக்கு விரோதமானது, பெருமளவுக்கு தேவன் எதிர்த்து உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்குள்ள இதுதான் நிறைஞ்சு போயிருக்கு. ஆகவேதான் இன்றைக்கு உலகத்துல பிரச்சனை பாருங்க, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் பெருகிக்கொண்டு, அரசாங்கங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் பெருகிக்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம், கேட்கக்கூடியதா இருக்கு. என்ன கரிமா தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள், அதன் நிமித்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கழுத மேலே பவனி போன இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளும்படிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், இயேசுவை போல நாமும் மனத்தாழ்வுகளாக இருக்கணும். இது ஒரே நாளில் நடக்க போற காரியம் இல்லை, அன்றாட நம்முடைய வாழ்வில் நாம் இதை பயிற்சி செய்யும். ஆண்டவர் அதை பார்ப்பார், தேவன் அதை பார்ப்பார். நாம் தாழ்மையாக நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே கிருபைகளை அளிப்பார். நம்முடைய அபிஷேகம் பிறகும் பாருங்க. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருடைய சத்தியத்தை நமக்கு விரோதமாக பேசுறவர்களும் நமக்கு விரோதமாக செயல்படுறவர்களும் நம்மை விரும்பாதவர்களும் நம்மை ஒதுக்குபவர்களும் கூட நாம் அவர்களுக்கு முன்பாக கூட நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்வில் பெருகிக் கொண்டிருக்கு. தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிகரிக்கும். தேவன் இன்னும் நமக்குள்ளே செயல்படுவார். இன்னும் தேவ அன்பு நமக்குள்ளே நிரம்புவாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட்டு நாமும் மாமிசத்தில் கோபப்பட்டு நாமும் மாமிச பிரகாரமாக பெருமையாக நடந்து பெருமையான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை மதியாமல் அவங்க செய்வது போல நானும் செய்வேன் சொல்லி அப்படி நினைப்பேன் சொன்னால் தேவ கிருபை நீ அனுபவிக்க முடியாது. தேவனுடைய அபிஷேகத்தை நீ பெற முடியாது. நீயும் அப்படியே போக வேண்டிய ஒரு பகவான கருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து கழுவ மேலே பவனி போல இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு போல நாம் தாழ்மையோடு உள்ளாக இருக்கணும். இது முக்கியமான காரியம். போகட்டும். மார்க்கு 11 அதிகாரத்தில் 4 வசனத்தை பாருங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். இப்ப பெத்பகே பெத்தானியா என்கின்ற இடங்களுக்கு இயேசு போகும் பொழுது தனக்கு முன்பாக சீசர்களை பார்த்து சொன்னார், இந்த எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை கட்டியிருக்கும், அதை அவிழ்த்துவாங்க. இப்ப இவங்க போறாங்க. எதை என்னத்துக்கு போறாங்க? கழுதை அவுக்கிறதுக்கு போறாங்க. அங்க போனா நன்றா கவனிங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரு சந்தியில ஒரு கழுதை கட்டியிருக்கு. சோ இருவழி சந்தியில ஒரு யங்ஸ்டர்ல இருவழி சந்தியில ஒரு கழுதை கட்டியிருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு என்னத்தை வெளிப்படுத்துது? சோ இருவழி சந்தியில நிக்கிற ஒரு மனுஷனுக்கு எந்த பக்கம் எந்த திசை போகிறது போல தெரியாத ஒரு சூழலே இருக்கு. அதாவது டைரக்ஷன் தெரியாத, அதாவது எந்த பக்கம் போறதுன்னு தெரியாத ஒரு சூழல். சோ எனக்கு கரிமான தேவட பிள்ளைகளே, கழுதை எங்க கட்டப்பட்டிருக்குது? இருவழி சந்தியில கட்டப்பட்டிருக்கு. உலகத்துல எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. பிரச்சனைகள், நெருக்கடிகள், வியாதிகள், வாழ்க்கையில இருக்கிற குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகள் தொல்லைகள், என்ன முடிவெடுக்கிறது, எப்படி வாழ்றது, இதை எப்படி தீர்க்கிறது என்றது தெரியாத குழப்பமுள்ள நிலைமையில இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. இவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து இவர்தான் வழி, இவர்தான் வழி, இவர் மூலமாக நம்ம பரலோகம் போக முடியும், இவர் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இவர் மூலமாக வாழ்க்கையிலே குடும்பத்தில சமாதானத்தை கொண்டு வர முடியும், இவர் நம்முடைய வாழ்விலே அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அறிவிக்கிற சீசர்கள், அப்போஸ்தலர்களோ சீசர்களோ தேவனுடைய பிள்ளைகளோ ஆண்டவருக்கு இன்றைக்கு அவசியம் தேவையாகும். இருவழி சந்தியிலே ஒரு கழுதை கட்டப்பட்டு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கு. சோ இது என்னது குறிக்குது? ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவன் மனம் திரும்பாத வரையிலும் அவன் பாவ கயிறுகளினாலே என்ன செய்தான், கட்டப்பட்டிருக்கிறான். மட்டுமல்ல பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிறான். சோ இவைகளை விடுதலையாக்க விடுவது யாரு? தேவனுடைய ஊழியர்கள். அவன் நீங்கள் போங்க, அதை கட்டை அவிழ்த்து அந்த குட்டியை கொண்டு வாரு. அது ஆண்டவருக்கு தேவை. மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல புவாவ புல்மொழியிலே மேய்கிற ஜனங்கள் தங்களை சிருஷ்டித்த தேவகுமாரன் ஆண்டவர் இயேசுவை அறிந்து அவரை பின் செல்வது, அவருக்கு பின் செல்வதற்கு யார் அந்த காரியத்தை செய்ய வேண்டும்? ஆண்டவரை மெய்யாகவே ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் அந்த காரியத்தை நாம் செய்ய முடியும். எனக்கு அறிமானவர்களே, இருவழி சந்தியில் நிற்குது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. அது மாத்திரம் இல்ல, அது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. எனக்கு அறிமான இன்றைக்கு இந்த உலகத்திலே பாவத்தின் கட்டப்பட்டிருக்க ஏராளமான ஜனங்களை தான் நம்முடைய கண்களினாலே பார்க்கிறோம் அன்றாட நம்முடைய வாழ்வில். மார்க்கு 5 அதிகாரத்துக்குள்ள நாம போகும் பொழுது 3-4 வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அங்க பிரேத கல்லறையில் ஒருத்தர் இருக்கிறார். இரவும் பகலும் கூக்குரிட்டுக் கொண்டிருப்பான். அந்த வழியால ஒருவரும் போக முடியாது. ஒருவன் சொல்லுது, ஒருவனாலும் அவனை அடக்க முடியல, ஒருத்தனாலும் அவனை அடக்க முடியல. சங்கிலிகளினாலும் விலங்கினாலும் அவனை கட்டினாலும் அதை எல்லாத்தையும் தகத்தெறிஞ்சிட்டு முறிச்செறிஞ்சிட்டு இரவு பகலாக அந்த வழியிலிருந்து கூக்குரிட்டுக் கொண்டே இருப்பான். ஒருவரும் அந்த பக்கமாக போக முடியல. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்விலே பிசாசு கிரியை செய்தான் சொல்லி நான் பார்க்கிறோம். சத்ருவினால கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷன், பிசாசினாலே கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்து அவனை விடுதலையாக்கினார். சோ கதரேனர் என்கின்ற கதரேனருடைய பட்டணத்துக்குள்ள போன பொழுது அங்கே இந்த இந்த காட்சி ஆண்டவர் இயேசுவை குரோஸ் பண்றது பார்க்க முடியாத இருக்கு. சோ என்ன கேட்டீங்களா இருந்தால், அந்த இடத்துக்கு ஆண்டவர் இயேசு போனதுக்கு பிரதான காரணம் அந்த மனுஷனை விடுதலையாக்குவதற்கு. ஏனால் ஒரு மனுஷனுக்காகவும் இயேசு சிலுவையில பாடுபட்டு மறைந்திருக்க, ஒருவராவது கெட்டு போனது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஆகவே பல வருஷங்களாகவும் எத்தனை வருஷங்களாகவும் பிசாசனாக கட்டப்பட்டிருந்த அந்த மனுஷனை விடுதலையாக்க இயேசு அந்த இடத்துல போறாரு. ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கிறாரு, அவரை விடுதலையாக்க சொல்லிப்ப. அவனை கேட்க கிட்டத்தட்ட ஒரு லேகியோன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 6000 அசுத்த ஆவிகள் அவருக்குள்ள இருந்திருக்கு. Can you imagine that? கிட்டத்தட்ட 6000 அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆகவே அவனை இவராலும் கட்டுப்படுத்த முடியல, இவராலும் விடுதலையாக்க முடியல. இரவும் பகலும் கல்லறைக்குள் இருந்திருக்கார், செமிட்ரிக்கு இருந்திருக்கார், பிரிட்டோவுக்கு இருந்திருக்கார். இரவும் பகலும் தன்னை கீறி காயப்படுத்திருக்கார், வஸ்திரம் இல்லாமல் இருந்திருக்கார். ஒருவரை கிட்ட போக முடியவில்லை, அவருடைய வாழ்க்கை அழிந்து போகிறது. ஒருவராலும் அவனை மீட்க முடியவில்லை, ஒருவனாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை, ஒருவனாலும் அவனை அடக்க முடியவில்லை, ஒருவனாலும் ஒருவரை கிட்டவே போக. ஆகவே ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்து அந்த அசுத்த ஆவின் பிடிகள் இருந்து என்ன செய்தார், அவனை விடுதலையாக்கினார். எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் பிசாசினாலே கட்டு நடக்கிறார். இலங்கையில வருஷம் வருஷம் ஆண்டவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்பொழுது அங்க காணுகிற காட்சிகள் எத்தனை வாலிப பிள்ளைகளப்பா பிசாசின் பிடினாலே கட்டப்பட்டு ஜெபிக்கிற நேரத்தில் விழுந்து புரண்டு அலறுகிறதே அழுகிறதே கண்களாலே நம்ம எத்தனையோ பிசாசுகளை ஆண்டவர் இயேசு நாமத்திலே தத்தரத்துக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் இன்றைக்கு பிசாசினாலே கட்டப்பட்டு கிடக்கிறார், எத்தனையோ பேர் பாவத்தினாலே கட்டுண்டு கிடக்கிறார். சில குறிப்பிட்ட பாவத்தில் இருந்து விடுதலை பெற முடியல, அந்த குறிப்பிட்ட பாவத்தின் வாழ்க்கையை கெடுக்குது என்பது தெரியுது, ஆனா அதுல இருந்து விடுதலை பெற முடியல. வழி என்ன? மனுஷியால திருத்த முடியல, பிள்ளைகளால திருத்த முடியல, நண்பர்களால திருத்த முடியல. வழி என்ன? வழி உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்குவர். வல்லவர் இந்த நற்செய்தியை அறிவிக்க ஆட்கள் தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கழுதை எருவழி சந்ததியிலே கட்டப்பட்டிருக்குது. இதை அவிழ்க்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு தன் சீஷர்களை அனுப்பினார். சோ நாம் தான் பாவத்தினாலும் பிசாசினாலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை அவிழ்த்து விடுதலையாக்கி ஆண்டவர் இயேசுடத்திலே கொண்டுருவன். கர்த்தர் இயேசு கழுதை மேலே கபடி பபடி போற இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான ஒரு மிக முக்கியமான ஒருவேளை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு குறித்து யாரும் சொல்லிடாவிட்டால் நாமும் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் தான் இருந்திருப்போம். யார் என்னை விடுதலாக்கும்? சோதரம் நமக்கு ஆண்டவர் அறிவிக்கப்பட்டது, இயேசுவை விசுவசித்தும் கர்த்தர் நம்மை விடுதலாக்கி இருக்கார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மெய்யாகவே குமாரன் விடுதலாக்கிறார். நீங்கள் விடுதலை சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னாரு. ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு போய்விடும். இப்ப லூக்கா சுவிசேஷத்தை ஒரு காரியத்தை பார்த்துட்டு நாம் முடிப்போம். 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே ஆண்டவர் இயேசு கழுதை மேல் பவுடி போட காட்சியை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர்,
கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதவரே, உம்முடைய சீசரே அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால்
கல்லுகளே
கூப்பிடுவது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அடுத்த பக்கத்து பாத்தீங்களா இருந்த திரளான ஜனங்கள் முன்னும் பின்னும் ஆண்டவர் இயேசு கழுதை மேல போறாரு. அந்த கழுதைக்கு மேல வஸ்திரங்களை போட்டாங்க. ஆண்டவர் இயேசு அதன் மேல உட்கார்ந்தார். ஆண்டவர் போறார். திரளான ஜனங்கள் தங்களுடைய மேல் வஸ்திரங்களை கலட்டி கழுதைக்கு கீழே வருத்திருக்கார். பலர் மரக்கிளைகளை தரித்து அதை கீழே பரப்பியிருக்கார். திரளான ஜனங்கள் முன்னும் பின்னும் ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருவோர் ஸ்தோத்திரிக்கப்படுவர் என்று திரளா ஜனங்கள் முழங்குறார்கள், சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு பவடி போறார். இப்ப இவர்கள் உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்திலே வருவோர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆண்டவர் இயேசுவை புகழ அங்கு இருந்த பரிசேயருக்கு அது பிடிக்கல. இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறது அங்கு இருந்த பரிசேயருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஆகவே என்ன சொன்னார்கள், இயேசுவிடத்தில் சொன்னார்கள், ஆண்டவரே போதகரே அவர்களை அதட்டும் என்றார். ஏன், ஆராதிக்கிற அந்த ஜனங்கள், தேவனை புகழுகிற ஜனங்கள், ஆண்டவர் இயேசுவை ஸ்தோத்தரிக்கிற ஜனங்கள் அப்படி செய்யாதபடி அதை நிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்தில். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் தெரியுமோ, இவர்கள் கூப்பிடாவிட்டால் அல்லது இவர்கள் பாடாவிட்டால் அல்லது இவர்கள் தொழுது கொள்ளாவிட்டால் இந்த கல்லுகளே கூப்பிடும் என்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது, தேவனை தொழுது கொள்வது பிசாசுக்கு அருவரும். ஏன் தெரியுமோ, தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ற வேதம் தெளிவாய் சொல்லும். ஆகவேதான் இஷ்டவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரில் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லும். சோ பரலோகத்தில் என்ன இருக்கிறது, இந்த ஹெவன் இஸ் ஃபுல் ஆஃப் பிரஷ் அண்ட் வேஷிப். நாம் பரலோகத்தை வெளிப்படுத்தும் விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரவும் பகலும் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று தேவனை ஆராதிக்கிறார்கள், புகழுகிறார்கள், ஸ்தோத்தரிக்கிறார்கள். தங்கள் தலையில் இருக்க கிரீடங்கள் எல்லாத்தையும் கீழே கலட்டி வைத்து சாஷ்டாங்கமாக விழுந்து தேவாதி தேவனை தொழுது கொள்கிறார்கள், ஆர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்க முடியாது. எனக்கு அறிமானவர்களே, ஸ்தோத்திர வழிகிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தொழுது கொள்வது பிசாசுக்கு பிடிக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார்கள், இவர்களை அதட்டும், இவர்களை நிறுத்தும். ஆனா ஆண்டவரே அதை அக்செப்ட் பண்ணல. ஏன் சொன்னா தெரியுமா, இவர்கள் இதை செய்யாவிட்டால், இவர்கள் பாடாவிட்டால், இவர்கள் புகழாவிட்டால் இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அருமானவர்களே, கல்லுகளே கூப்பிடும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மை ரட்சித்த தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசுவை, தேவாதி தேவனை எவ்வளவாக நாம் புகழ்ந்து பாடி அவரை ஸ்தோத்தரித்து துதிக்க வேண்டும் என்பதை யோசிப்பார். இதை விட நாம் செய்யக்கூடியது என்ன, ஆண்டவர் நம்மை ரட்சித்த ஆண்டவரை துதிக்காத உதடுகள் நமக்கு எதற்கு, அவரை தொழுது கொள்ளாத வாய் நமக்கு எதற்கு, இவரை புகழாத வாய் நமக்கு எதற்கு. யாரெல்லாமோ இவர் எவரெல்லாமோ புகழ்றாங்க உயர்த்துறாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவரை நாம் ரட்சித்த ஆண்டவரை, தேவாதி தேவனை, கத்தாதி கத்தரை, ஆண்டவர் இயேசுவை, பிதாமாகிய தேவனை தொழுது கொள்ளாமல் நாம் எப்படி இருக்கிறது, நீங்களே யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் தேவரை நாம் தொழுது கொள்ளவும், ஆராதிக்கணும், ஸ்தோத்திரிக்கும். கல்லு போல நாம் நிக்க கூட, பைபிள் சொல்லுது சகல ஜனங்களை கைகொட்டி கம்பீரமாக தேவனை ஆர்ப்பரி. சகல ஜனங்களை கைகொட்டி கம்பீரமாக தேவனை ஆர்ப்பரியுங்க, ஆராதிங்க. உன்னதமான தேவன் பயங்கரமானவர் எழுதப்பட்டார். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஏன் தேவனுடைய பிள்ளைகள் கையை கட்டிக்கொண்டு அப்படியே நிற்கிறார்கள், கல்லு போல நிற்கிறார்கள் என்பது இன்று வரைக்கும் எனக்கு விளங்காத ஒரு காரியம். அவர்கள் விடுதலையாக இல்லையா, அல்லது தேவனை தொழுது கொள்ள விருப்பம் இல்லையா, பிறகு ஏன் அப்படி நிற்கிறார்கள்? We are standing before the Lord. தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம், கல்லு போல நிற்கிறோம். நான் உன்னை கேட்கிறேன், உன் கண்களுக்கு முன்பாக லிட்டரலாக நீ காணத்தக்கதாக ஆண்டவர் இயேசு உனக்கு முன்பாக வந்து நின்றா நீ எப்படி நிற்பாய்? கையும் கட்டிட்டு அப்படி நிற்பிய? யோசிச்சுப்பார். நான் அப்போ சொன்னது போல பரலோகத்துல அவரை பார்க்க முடியாமல் தங்கள் தலையில் இருக்க கீடங்களை எல்லாம் கீழே கலத்துவார். அர்த்தம் தெரியுமா, தங்களுக்கு தேவனாலே மகிமையாக கொடுக்கப்பட்ட அந்த கீடங்களை கூட தேவனை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உமக்கு முன்பாக இவர்கள் எம்மாத்திரம் என்று தங்களை தாழ்த்தி தலை வணங்கி தலையில் இருந்த கீடங்களை கீழே வைத்து சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை தொழுது. பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய டைரக்ட் பிரசன்னத்துல இருக்கிறவர்களே தாழ விழுந்து தேவனை தொழுது கொள்கிறார்களே. அப்ப தேவன பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த அளவாக தேவனை தொழுது கொள்ள யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த போது திரள் கூட்ட சேனை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை சொல்லி பெருசாக ஆண்டவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்த போது பரம சேனை திரள் இந்த பூமிக்கு வந்த எண்ணக்கடங்காத ஏராளமான ஏஞ்சல்ஸ் இந்த பூமியில் இறங்கி வந்து ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பிதாவாகிய தேவனை பாடியிருக்கிறது நான் பார்க்கக்கூடாது. என்னை கேட்டா நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட மெய்யான ஒரு தேவனுடைய பிள்ளை, விடுதலை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலையாக தேவனை ஆராதிக்காம இருக்க முடியாது. எப்படி இருக்கிறது, தேவனை தொழுது கொள்ளாமல் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய, அதுக்கும் சபையில் தேவனை முழங்குகிற நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் என்று. ரட்சிப்பின் கம்பீர ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உதடுகள், மீட்கப்பட்ட உதடுகள் தேவனை புகழ்ந்து சபையிலே ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற சத்தம், தேவாதி தேவனை சபையிலே புகழ்ந்து பாடி கொண்டாடுகிற சத்தம் எழும்பட்டுமே பரலோகத்தில் போய் சேரட்டும். என கருமான வெளியில இருக்கிற ஜனங்கள் என்னத்துக்காக சத்தம் போடுறாங்க, வெளியில இருக்கிற ஜனங்கள் எப்படியாக பாடுறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை கூடி வந்திருக்கிறது. இங்கே ஆண்டவரை உயர்த்துகிற துதி இருக்குது, இங்கே தேவனை புகழுகிற சத்தம் இருக்குது. அவர் பரிசுத்தவானுடைய சபையிலே அவர் துதி விளங்குவதாக வேதம் சொல்றது. அவை ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனை அறிந்திருக்கிறோம். எப்படி நாம் சும்மா இருக்கிறது? சில கைதட்டத்துக்கே பொறுப்பும் இல்லையே, ஏன் அந்த அளவுக்கு நாம் இப்படி இருக்கிறோம்? அப்படியே ஏதோ அல்லது உணர்ந்து ஒரு பாடல்களை உணர்ந்து பாடி தேவனை உற்சாகம் ஆராதிக்க நம்மள முடியல. ஃபுட்பால் அடிக்க நடக்கு பாரு, அவ யாரோ விளையாடுறா, ஒரு தங்களுடைய அபிமான டீம் ஒரு கோல் போட்டுட்டா, அப்பப்பா என்னே சத்தம், என்ன ஆர்ப்பாட்டம். ஒரு கோல் போட்டதுக்கு அவன் என்னதான் சத்தம் போடுறான் பார். உலக பிரகாரமான ஒரு விளையாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமும் அமர்க்களமும் இருக்குமாக இருந்தார். வாராதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனை சபையிலே புகழ்ந்து எந்த அளவாக நம்ம பாடி அவரை கொண்டாட யோசிச்சுப்பார். அவர்கள் நீ மீட்டு விட்ட உதடுகள் உண்மை துதிக்கும், உண்மை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உண்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சபைக்கு வந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் வாழ்களை திறந்து மனதார ஆண்டவரை பாடி துதித்து புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள வருகிறோம். தேவனுடைய வசனத்தை கேட்கிற எனக்கு அருமையா, தேவனுடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு ஆண்டவருடைய வீட்டிலே நாம் வந்துட்டார். நம் ஆண்டவரை பெய்யாகவே நாம் தொழுது சபையிலே தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ரெண்டு பேர் அல்லது மூன்று பேருடைய நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்குன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்ப சொய்யுறியாத தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாம கூடி வந்திருக்கும் பொழுது அவர் நம்மத்தில் எழுந்தள்ளி இருக்கிறார் அல்லவா. அவர் நம்முடைய விசுவாச கண்களினாலே அவரை பார்த்து நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். எவ்வளவாக நாம் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கணும். உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் நமக்காக சிலுவையில யாவற்றை செய்து முடித்த தெய்வம், நம்முடைய பாவ கரைகளை நீக்கி சாபங்களை நீக்கி அழிவுக்கு நேராக இருந்த நம்மை நரகத்தின் கோர பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு நித்திய வாழ்வை நமக்கு வாக்கு பண்ணி இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு காலமாக எல்லா பிரச்சனைகள் பிசாசின் கனிகளுக்கு விலக்கி நம்மை நடத்தி வருகிற அன்பு தெய்வத்தை சபையில நம்ம ஆர்ப்பரித்து ஆராதிக்காமல் தொழுது கொள்ளாமல் என்னதான் நாம செய்ய போகிறோம்? இதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது, இதுல நமக்கு என்ன நஷ்டம் இருக்குது? தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை பாடி துதித்து வல்லியமாக ஆராதிக்கிறதுக்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நாம கல்லுகளை போல நிக்கணும்? ஏன் நம்ம மனம் திறந்த ஆண்டவரை பாடுறது இல்லை? ஏன் உற்சாகமான பலிகளை தேவனுக்கு நாம் ஏறெடுக்கிறது இல்லை? ஏன் நாம உணர்ந்து பாடுகிறது இல்லை? ஏன் நம்ம உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்றது இல்லை? ஏன் நம்ம சத்தியத்தை நம்புறது இல்லையா? ஆண்டவர் இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறது இல்லையா? தேவ சபையில தேவன் எழுந்தடி இருக்கிற ஒரு பயபக்தி நமக்கு இல்லையா? யோசித்து பாரு. அவன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, மனதார உணர்ந்து உண்மையாக தேவரை நாம் தொழுது கொள்ள, பாடி கம்பீரமாக அவரை ஆர்ப்பரித்து கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி உற்சாகமாக உணர்வு பூர்வமாக ஆண்டவரே உம்மை புகழாத உதடுகள் எனக்கு எதற்கு, உம்மை பாடாத நாவுகள் எதற்கு? என்னை தொட்ட தெய்வம் அல்லவா, என் பாவங்களெல்லாம் நீக்கின தெய்வம் அல்லவா, என்னை ரட்சித்த ஆண்டவர் அல்லவா, எனக்காக சிலுவையில பாடுபட்டு மறித்த தெய்வம் அல்லவா, என்னை வாழ வைத்த உம்மை புகழாம நான் எப்படி இருக்கிறது ஆண்டவர்? சோ அவருடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி புகழுகிற பிள்ளைகளாக நாம, அதுதான் சபை. சபை உணர்வு பூர்வமாக ஆண்டவர் தொழுது கொள்ளும், ஆவியோடு உண்மையோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும், தேவன் அங்கே வந்து வாசம் பண்ணுவார். இன்றைக்கு நாம் காணாமல் ஆராதிக்கிறோம், ஒரு நாள் வரும் அவரை கண்டு ஆராதிப்போம். அப்பெல்லாம் இப்படி போதுற தேவையில்லை, ஆண்டவரை ஆராதிங்க, சோதனம் பண்ணுங்க, கைதட்டுங்க, கரம் உயர்த்துங்க, பாடுங்க, துதியுங்க என்று ஒருவரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம தானே அவரை நேரம் பார்க்கிறோம். அவரை நேரம் பார்த்துதான் நாம எப்படி இருப்போம்? மாமிசத்திலே யோவான் இயேசுவை பார்த்தார், ஆண்டவர் இயேசுவோடு மூன்றரை ஆண்டுகள் இருந்தார், அவருக்கு அன்பான சீஷனாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் இருந்த இயேசு மகிமையிலே யோவானுக்கு காட்சி கொடுத்த போது என்ன தெரியுமோ, அவருடைய மகிமை சாலை குறித்து முதலாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷத்தை பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியாக இருந்ததான், அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததான், அவருடைய வஸ்திரம் வெண்ணியாக பிரகாசித்தது, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்ததான். நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்சரிகை கட்டியிருந்தாரா, அவருடைய பாதங்கள் உலக்களத்திலே காய்ச்சப்பட்டு வெண்கலம் போல இருந்தார். இதை பார்த்தபோது ஜோவானால அவரை பார்க்க முடியல, என்ன தொப்பட்டு அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான். மாமிசத்துல இயேசுவை பார்த்தான், ஆனா இப்ப மகிமையில இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த கண்கொள்ளா காட்சி அவனால் பார்க்க முடியல, ஆகவே என்ன செய்தான், தொப்பண்ட அவர் பாதத்துல விழுந்துட்டான். என கருமானவர்களே, மாமிசத்துல வெளிப்பட்ட இயேசு இனிமேல் மகிமையில வெளிப்பட போகிறார். சோ அவரை நேருக்கு நேர பார்க்கிற நாட்கள் வரும். யோவான் மகிமையில கண்ட, யோவான் மகிமையில தரிசித்த இயேசுவை நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு தரிசிக்க போகிறோம், பார்க்க போறோம். அப்பயா ஆண்டவரே இயேசுவை தோத்திரம் பண்ண பாத்துல விட போறோம். மனந்து இப்ப எல்லவோ நாம இதெல்லவோ ஆண்டவரை மகிமைப்படுத்தும், இதெல்லவோ தேவனை பிரியப்படுத்தும். நாம காணாமல் தேவனை மனந்திறந்து பாடி துதித்து கொண்டாடி ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு தோத்திரம் வடிகிட்டு தேவனை மகிமைப்படுத்துறது அல்லவோ தேவனை பிள்ளைகளுக்கு மிகவும் வேட்டதாக இருக்கு. சோ கண்டு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதா, காணாமல் தேவனை தொழுது எது சிறந்தது என்பதை யோசிச்சு பார். அவை சபை ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் ஆராதிக்காதபடி பிசாசு தடை செய்கிறார். தேவ பிள்ளைகள் சரியாக தேவனை தொழுது கொள்ளாதபடி பிசாசு தடை செய்கிறார். ஆறாத நேரத்தில் பாட்டுகளை பாடி ஆண்டவரை கம்பீரமாக துதிக்கிற நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் அலக்கழித்து அங்கு மிங்கு நம்முடைய எண்ணங்கள் அலைமோதி கருத்தாக பாடுறதில்லை, கவனமாக ஆண்டவரை தொழுது அங்க பார்க்கிறது இங்க பார்க்கிறது நடக்கிறது தெரிகிறது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அலட்சியம் பண்றது என்னென்ன நாம அறிவும் உணர்வும் இல்லாமல் இருக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு நம்ம அப்படி இருக்கிறது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையின்படி சபையில எழுந்தெடுக்கிறார். நாம் அவரை காணல, ஆனா அவர் நம்மை காண்க. வசனம் சத்தியம், தேவன வசனம் ஒரு காலம் தவறாது மாறாது மறையாது. என கருமான தேவன பிள்ளைகளே, சபையில தேவன் எழுந்தெடுக்கிற பயபக்தி நமக்குள்ள இருக்குமாக இருந்தார். சத்தியத்தை சரியாக நாம அறிந்திருந்தாம எவ்வளவாக ஆண்டவரை நாம பணிந்து குடிந்து தொழுது யோசிப்பார். மனம் திறந்து எவ்வளவாக ஆண்டவரை ஆறாது. இது நாம் என்ன சொல்ல, அப்படியே இந்த சத்தம் மற்றவர்களுக்கு கேட்டுருமோ, மற்றவன் என் சத்தத்தை கேட்கிறோம், மற்றவன் என்ன பார்க்க நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் என்னை பார்க்கிறாரு, அவர் என்னை கேட்கிறாருங்கிற உணர்வு ஏன் நமக்குள்ள மறைந்து போகும். உன் குரல்ல இனிமை இல்லாட்டாலும் உன் குரல்ல வலிமை இருக்குது. ஐயா, லோகத்துல எத்தனையோ கன்சர்ட்கள் நடக்கு, அவன் பாடின உள்நாட்டு விசுவாசம் எல்லாம் வந்து குவியுது, ஆனா அந்த குரல்ல இனிமை இருக்கு. ஒருவர் நம்ம குரல்ல இனிமை இல்லாட்டாலும் நம்ம குரல்ல வலிமை இருக்கு. நாம பாடினா இருக்கிற பிசாசு எல்லாம் ஓடுது பார், ஆனா அவன் பாடினா உள்நாட்டு பிசாசு எல்லாம் வந்து நிக்குது குவிஞ்சு. ஆவேதான் அவங்கட கூட்டங்களை பார்க்கும் பொழுது அருவறுப்பான காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது இல்லையா, அவலட்சணமான காரியங்களை கேட்டால் சத்துருவங்களை அடிபடுகிற. ஆனா பரிசுத்தவான்கிட்ட சபையில அவள் துதி விளங்குவதா, தேவனை துதிக்காத உதடுகள் எதற்கு, தேவனை புகழாத வாய்கள் எதற்கு. இந்த பூமியில நாம உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவாதி நம்மை மீட்டு விட்ட தேவனை நம்மை ரட்சித்த ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துவதை போல ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்வில். ஆகவே புகழட்டும் சபை தேவாதி தேவனை, உயர்த்தட்டும் அவருடைய பரிசுத்த நாமத்தை சபையிலே. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, சபையில வந்துட்டா ஆராதனை நேரத்தோடு மனம் திறந்து விடுதலையோடு தேவனை நாம் ஆராதி கட்டுக்கோ. முழங்கள் சபை முழங்கள் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் இயேசுவை சபையில நாம் உயர்த்தி பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான் பார். அதட்டும் இவர்கள் ஆராதிக்கிறதே அதட்டும், சத்துருவுக்கு பிடிக்கல. தேவனுடைய பிள்ளைகளே, சில பேருக்கு மிதம் மிஞ்சிற வெக்கம், இது எனக்கு பெரிய துக்கம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு வெக்கம், மற்ற காரியங்களுக்கு வெக்கப்பல, ஆனா தேவன தொழுது கொள்ளத்துக்கு வெக்கம், கையை உயர்த்துறதுக்கு வெக்கம், கைதட்டுறதுக்கு வெக்கம், சத்தமா பாடுறதுக்கு வெக்கம். நாம் யாரை பாடுகிறோம், யாரை தொழுது கொள்ளோம், தனி இறையில நல்லா பாடுங்க. அந்த ரங்கத்திலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, அம்பலத்திலும் ஆண்டவரை ஆராதி. தேவனை தொழுது கொள்ளதுக்கு தடை ஏது, ஆண்டவரை ஆராதிக்க வெள்ளம் பெருவெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐயா. தேவனை துதிக்கிற துதியும் தேவனை தொழுது கொண்ட தொழுகையும் சபையில பெருவெள்ளம் போல பிரபாகித்து ஓடட்டுமே. தேவன் மகிழட்டும், தேவன் மகிமைப்படும் தட்டி சேச்சு, அதுதான் சபை. தேவனை உயர்த்துகிற சபை, தேவனை மகிமைப்படுத்துகிற சபை, தேவனுக்கு பிரியமான சபை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த லூக்கா 19 அதிகாரத்திலே 41 வசனத்தை பாத்தீங்களா இருந்தால், இப்ப இயேசு கழுத மேல பவடி வந்து எங்க வாராரு? எருசலேம் நகரத்துக்குள்ள வாராரு. கழுத மேல ஏறி பவடி எங்க வாராரு? எருசலேம் நகரத்துக்குள்ள வாராரு. இப்ப கவனிங்க, கழுத மேல இயேசு கிறிஸ்து பவடி வந்து எருசலேம் நகரத்து கிட்ட வந்தபோது நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதாரா? பட் ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலருக்கு புரியல, கூட நின்றவளுக்கு தெரியல. பட் ஆண்டவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும். ஆனால் அவைகளோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. உன் மதுகள் இடிக்கப்படும். கடந்தது என்ன? கிபி 70 ஆண்டிலே எருசலேமுக்கு நடக்கப் போகிற அழிவை ஆண்டவர் இயேசு நினைத்தபடியார். கிபி 70 எருசலேம் எருசலேமுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு, எருசலேம் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு நடக்கப் போகிற அழிவை ஆண்டவர் இயேசு முதலே அறிந்திருந்தபடியால் அந்த நகரத்துக்காக, அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஆண்டவர் எவ்வளவாக ஜனங்களை நேசிக்கிற பார். நடந்தது என்ன? கிபி 70 டைட்டஸ் தீத்து ராஜன் ரோம சக்கரவர்த்தி எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டு லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு குவித்தார். கற்பபதிகளை கீறினார். குழந்தைகளை காலில் பிடித்து மதுல மோதி அடிச்சார்கள். இறக்கமே முதியவர்கள் என்றோ பெண்கள் என்றோ வயதிபர்கொண்டோ அவர்கள் இறக்கம் காண்ட லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு குவித்தார். அது மட்டுமில்ல, நகரம் முட்டுகை போட்டு போன போது பலர் பட்டினியினாலும் மறித்தார்களாம். மறித்து போன சடலங்களை மதில்களுக்கு மேலாக தூக்கி வழியில் எறிந்தார்கள் சொல்லி சரித்திர குறிப்பிலே வாசித்து, பசி பட்டினியால வாடி மடிந்து போனார். யுத்தத்தினால் லட்சக்கணக்கான ஜனங்கள், கிபி 70 ஏராளமான லட்சக்கணக்கான ஜனங்கள். இதை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து முன் அறிந்தபடியால் நகரத்துக்காக ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு எழுதாராம். நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏதுவான நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமா இருக்கும். நான் சொல்லி என்ன முடிக்க தெரியுமா? எருசலேம் நகரத்துக்கு அந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார். நான் சொல்ல கேளுங்க, அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்திருந்தால், கிபி 70 நடந்த அழிவுக்கு தப்பி அவர்கள் காக்கப்பட்டிருக்க, தேவ கர்மம் அவளை பாதுகாத்திருக்கும். ஆனால் என்ன? சமாதானத்தின் ஆண்டவரை, சமாதானத்தின் தேவனை ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்தார்கள். இவருடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் மட்டுமல்ல எங்கள் சந்ததி மேலும் வரட்டும் சொல்லி தாங்களே சாபத்தை தங்கள் மேலே குவித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்தார்கள், சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். ஆகவே நிர்ணயித்த அழிவு அவர்களுக்கு வந்தது. லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்தார்கள், மடிந்தார்கள், மாண்டார்கள் சொல்லி சரித்திர குறிப்பை நாம் பார்க்கிறோமே. என கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். ஆகவேதான் உனக்கு கிடைத்த இந்த நாளினாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானைகளை நீ நினைத்தாய் நலமா இருக்கும். ஆகவே நான் சொல்லி முடிக்க கேளுங்க, உனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார் இன்றைக்கு. ஒருவேளை இதுவரை ஆண்டவர் இயேசுவை நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இவர் உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மடிச்சிருக்கிறார். அவர் இறைவனாக இருந்தபடியால் சொன்னபடி 3 உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்க என்பதற்கு நாங்கள் ஜீவிய சாட்சிகள். அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் இரட்சகர் என்றும் பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறோம் என்கின்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே ஒருவேளை நீ இயேசுவை அறியாதவனாக இருந்தால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இரட்சகர், உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இறைவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கின்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு சுருக்கமாக அறிவிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார். இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பரலோகம் போக முடியும். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு தருவார். எனக்கருமானவர்களே, உன் சமாதானத்துக்கு ஏதுவான செய்தி உனக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டவர் இயேசு அறிந்து அவரை உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்வா இருந்தார், உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார், எல்லாவற்றுக்கு மேலாக உன் பாவங்களை மன்னிப்பார். அது மட்டுமல்ல, உனக்கு முடிவில்லாத வாழ்வு பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் இடம் தருவார். எனக்கருமானவர்களே, இயேசு கிறிஸ்து கழுதம் ஏறி எருசலேமுக்கு பவடி போனார். கத்தராய் இயேசு கிறிஸ்து நான் பாடுபடுவதற்கு முன்பாக எருசலேமிலே கழுதையிலே பவடி போனார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் செபிக்க போறோம்.